الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا متواليا مباركا معظما ومكبرا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب زدني علما اللهم علمني الحكمة التي من أوتيها فقد أوتي خيرا كثيرا أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته أنبلكريا الله من الذي أرغلين நேற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வாசிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை பற்றி பார்த்தோம். அதிலே மேலும் ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு பிறகு படிப்பினைகளை பார்ப்போம். ஒப்பந்தம் முடியும் தருவாயிலே அந்த அகபா என்ற இடத்தில் இருக்கும் ஷைத்தான் உஷாராகிவிட்டான். உடனடியாக அவன், மினாவாசிகளே இதோ முஹம்மதை பாருங்கள், அவர்களுடன் மதம் மாறியவர்களை பாருங்கள் என்று மினாவாசிகளை எழுப்பிவிட ஆரம்பித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை பெரிதாக உருவெடுப்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக அங்கிருந்து அனைத்து தோழர்களையும் கலைந்து தங்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்லுமாறு கூறினார்கள். எல்லா தோழர்களும் சென்று அவரவர்களுடைய தூங்கும் இடங்களிலே தூங்கிக் கொண்டார்கள். மக்கள் எழுந்து பார்க்கும் போது எந்த விதமான ஆறாவரமும் அங்கு இல்லாமல் இருந்து திரும்ப தூங்கிவிட்டார்கள். இருந்தாலும் இந்த செய்தி காலையிலே குறைஷிகளுக்கு கிடைத்துவிட்டது. குறைஷிகள் இது சம்பந்தமாக மினாவில் உள்ள கூடாரங்களிலே, குறிப்பாக ஹஜ்ரத் கோத்திரத்தார்கள் மதினாவாசிகள் தங்கியிருந்த கூடாரங்களுக்கு வந்து விசாரணை மேற்கொள்கின்றார்கள். இது போன்ற ஒரு பிரச்சனை நடந்ததா? நீங்கள் எங்களை எதிர்ப்பதற்காக முகமதுக்கு ஆதரவு தருவீர்களா? முகமதை அழைத்துச் செல்வதற்காக வேண்டி நீங்கள் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா என்று ஆராய்கின்றார்கள். இப்போது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு எப்படி இருந்தது? இவர்களுடைய கூடாரங்களிலே ஒரு பக்கம் முஷ்ரிக்குகள் அங்கே தங்கியிருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் மட்டும் அங்கிருந்து ரகசியமாக வெளியேறி சென்றிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் வாய்மூடி இருக்க முஷ்ரிக்குகள் சொல்லுகின்றார்கள், அப்படி ஒரு சம்பவம் ஏதும் நடக்கவில்லையே, நீங்கள் சொல்வது என்ன புதிதாக இருக்கிறது, யார் உங்களுக்கு இதையெல்லாம் சொன்னார்கள் என்பதாக எதிர்த்து கேட்டவுடனே குறைஷிகள் சரி அப்படி எதுவும் நடக்கவில்லை, ஏதோ புரளி என்பதாக சென்று விடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் தீவிர இப்படி விசாரணை செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே அனைத்து அன்சாரிகளையும் மதினாவாசிகளையும் உடனடியாக புறப்பட்டு சென்று விடுங்கள், மினாவை விட்டு உங்களுடைய இல்லங்களுக்கு மதினாவை நோக்கி புறப்படுங்கள் என்று சொல்லி விடுகிறார்கள். எல்லோரும் புறப்பட்டு விடுகின்றார்கள். இருந்தாலும் குறைஷிகள் தீரை ஒருவராக விசாரித்து இப்படி ஒரு ஒப்பந்தம் இரவிலே நடந்தது என்பதை உறுதி செய்து கொண்டு மதினாவாசிகளை பின்தொடரும் போது அதற்குள் மதினாவாசிகளிலே அனைவரும் தப்பித்து சென்று விடுகின்றார்கள். இருவரை தவிர இருவர் மாட்டிக் கொள்கின்றார்கள், அதிலும் ஒருவர் தப்பித்து சென்று விடுகின்றார்கள். சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் காஃபிர்களுடைய விலங்குகளிலே கைகளிலே சிக்கிக் கொள்கின்றார்கள். மதீனாவிற்கு மக்காவிற்கு காஃபிர்கள் அவர்கள் விலங்கிடப்பட்டவர்களாக கைது செய்தவர்களாக அடித்துச் செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஜுபைர் இப்னு முத்ஈம் இதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்திருந்தவர். அதுபோன்று ஹாரிஸ் இப்னு ஹர்ப் அபு சுஃபியானுடைய சகோதரர், இந்த இருவர்களும் ஷாம் தேசத்திற்கு வியாபார கூட்டத்தை அழைத்துக் கொண்டு செல்லும் பொழுது மதினா மதினாவை சுற்றியுள்ள மக்கள் வியாபார கூட்டத்தை தாக்கிவிடாமல் இருப்பதற்கு சஅத் இப்னு உபாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் பாதுகாப்பு கொடுத்து வந்தார்கள். ஆகவே இந்த இரண்டு தலைவர்களும் தங்களுடைய பாதுகாப்பிலே சஅத் இப்னு உபாதா அவர்களை எடுத்துக்கொண்டு அவர்களை மீண்டும் மதினாவிற்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இன்னொரு நிகழ்ச்சி என்னவென்றால், இந்த ஷைத்தானுடைய கூக்குரல் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக நீங்கள் புறப்பட்டு சென்று விடுங்கள், குறைஷிகளுக்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகி விடும் என்று கூறும் பொழுது, அப்போது அப்பாஸ் இப்னு உபாதா இப்னு நதுலா இந்த சஹாபி அவர்கள் ஏற்கனவே இடையிடையே பேசியதை நாம் முன்பு கூறினோம், இவர்கள் எழுந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்றார்கள், தாங்கள் செய்த அந்த உடன்படிக்கையினுடைய ரொக்க வாக்குறுதியாக அதை தாங்கள் எந்த அளவிற்கு முழுமைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டும் விதமாக வல்லதி பஅஸக ஃபில் ஹக்கி இன் ஷிஅத லனமீலன அலா அஹ்லி மினா கதம் பிஅஸ்யாஃபினா, அல்லாஹ்வின் தூதரே, உங்களை சத்திய மார்க்கத்தை கொண்டு அனுப்பியவன் மீது, உண்மையான மார்க்கத்தை கொண்டு அனுப்பியவன் மீது சத்தியமாக நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டால், நீங்கள் விரும்பினால் நாங்கள் இந்த மினாவாசிகள் யார் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ நம்மை எதிர்க்க வருகிறார்களோ அவர்களை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வாளை ஓங்குகிறோம் என்று கூறுகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இல்லை, நமக்கு இன்னும் அதற்குண்டான கட்டளை வரவில்லை, ஆகவே நீங்கள் திரும்ப சென்று விடுங்கள் என்று கூறி அனுப்பி விடுகிறார்கள். அடுத்து இந்த 10வது ஆண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த மேலும் ஒரு முக்கியமான நிகழ்வுகளிலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்வது. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா யார்? அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரண்டாவது மனைவி, உம்மு ரூமான் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த இரண்டாவது மகளார். முதலாவது அப்துல் ரஹ்மான், இரண்டாவது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. ஹைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்து வந்த உதவி, அவர்கள் கொடுத்து வந்த ஆதரவு, இருவருக்கும் இடையே உள்ள நெருக்கமான பழக்கம் நமக்கு தெரிந்த ஒன்றுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களுடைய உள்ளத்திலும் விருப்பம் இருந்தது, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய நண்பராக இருப்பதுடனே அவர்களை தங்களுடைய உறவினராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், தனக்கு உள்ள நெருக்கத்தை அவர்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும் என்று. இதுவும் அல்லாஹ்வுடைய விருப்பமாகவே அமைந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹ் ஜோடியாக தேர்ந்தெடுத்தான். இதை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுகின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே வருகின்றார்கள், ஒரு பட்டாலான துணியை எடுத்துக்கொண்டு. அந்த போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய துணியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகின்றார்கள், இதிலே உங்களுடைய மனைவியின் படம் இருக்கிறது என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்த்தப்பட்ட பற்று துணியை பிரித்து பார்க்கிறார்கள், அங்கே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உருவம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு செல்லும் பொழுது அன்னை ஆயிஷாவை பார்த்திருக்கிறார்கள். சிறிய வயது, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வயது 7 வயதுதான். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான தேர்வாக இருந்தால் அல்லாஹ் அதை நடத்தட்டும். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் இடத்தில் இந்த செய்தியை தெரிவிக்கின்றார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு மனமுவந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய மகளார் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்துக் கொடுக்கின்றார்கள். பிறகு 3 ஆண்டுகள் மக்காவிலே தங்கியிருக்கின்றார்கள். 10வது ஹிஜ்ரி மதினாவிலே நபித்துவம் கொடுக்கப்பட்ட 10வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மனமுடித்துக் கொடுக்கப்படுகின்றார்கள். அப்போது அவர்களுக்கு வயது 7. பிறகு 3 ஆண்டுகள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். பிறகு மதினாவிற்கு வந்து ஹிஜ்ரி 2வது ஆண்டு அவர்கள் வயதுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்திற்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கின்றார்கள். இது ஒரு முக்கியமான நிகழ்வு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த காலகட்டத்திலே நடந்த நிகழ்ச்சிகளிலே ஒன்று. இப்போது நாம் அக்கபா ஒப்பந்தங்கள், அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த 3 ஆண்டு அழைப்பு பணிகளிலே நடந்த படிப்பினைகளையும் பாடங்களையும் பார்த்ததற்கு பிறகு கடைசியாக கூறிய விஷயங்களினுடைய பாடங்களையும் படிப்பினைகளையும் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து திரும்பிய பிறகு தாயிஃபிலே சந்தித்த கஷ்டங்கள், துன்பங்கள், மேலும் ஏற்கனவே மக்காவிலே சந்தித்த துன்பங்கள், துயரங்கள், இவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு அவர்கள் சோர்வடையவில்லை, திகைத்துவிடவில்லை. அடுத்த அழைப்பு பணிக்கான வாசல்களை, வழிகளை தேடினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு விரிவாக்கி கொடுத்தான், காண்பித்துக் கொடுத்தான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய காலங்களிலே சந்தித்த குடும்பத்தார்கள், கோத்திரத்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் மக்களும் நிராகரித்த பிறகு, குறைஷிகளும் நிராகரித்ததற்கு பிறகு அடுத்து யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற தேட்டத்திலே இறங்கினார்கள். இதிலிருந்து ஒரு அழைப்பாளர் எடுக்க வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் யார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, நாம் அழைப்பு கொடுக்கும் பொழுது பல முறை நாம் கூறியதற்கு பிறகும் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அதற்காக வேண்டி நாம் மனக்கவலை அடைய தேவையில்லை, சோர்வடைய தேவையில்லை. உடனடியாக அல்லாஹ்விடத்திலே அடுத்து ஒரு வழியை தேடி முயற்சியிலே இறங்கிவிட வேண்டும். அல்லாஹு தாலா இதை குறித்து குரானிலே பல வசனங்களை இறக்கினான். لعلك باخع نفسك على آثارهم إن لم يؤمنوا بهذا الحديث أسفا. நபியே, இந்த மக்கள் இந்த குர்ஆனை கொண்டு நம்பிக்கை கொள்ளவில்லை என்ற காரணத்தால் உங்களை நீங்கள் கொன்று கொள்வீர்களா, உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்களா கவலையால், துக்கத்தால், அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். ولا يحزنك قولهم, அவர்களது பேச்சு உங்களை கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம். நபியே, நீங்கள் சிரமப்பட வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆனை நாம் உங்கள் மீது இறக்கவில்லை. மாறாக யார் அல்லாஹுவை பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக, அவர்களுக்கு உபதேசமாக அமைவதற்காக இந்த குர்ஆனை நாங்கள் உங்கள் மீது இறக்கியிருக்கிறோம். ஆகவே இந்த குர்ஆனை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நீங்கள் அதற்காக மனவேதனை அடைய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இது ஒரு அழைப்பாளருடைய முக்கியமான பண்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எப்போது அழைப்பாளர் அழைப்பை ஏற்றுக்கொள்ளாத மக்களை எண்ணி வருந்த ஆரம்பிக்கிறாரோ, அதற்காக வேண்டி மன வேதனைப்படுகிறாரோ, அப்போது பலவிதமான முறைகேடுகள் அங்கே நிகழும். ஒன்று என்ன, அந்த மக்களின் மீது வருத்தம் கொள்வதால் ஒன்று அந்த மக்களை சபிக்க ஆரம்பிப்பார். இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதில்லையே, இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று அந்த மக்களின் மீது வெறுப்பு ஏற்படும். பிறகு அந்த மக்கள் மீண்டும் ஒரு முறை எப்பாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அந்த வெறுப்பானது அவருடைய உள்ளத்திலே நிலைத்திருக்கும் பொழுது இருவர்களுக்கும் இடையிலே ஆழமான உறவு ஏற்படுவதை தடுக்கக்கூடியதாக அமைந்துவிடும். ஆகவே யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை அத்துடனே நாம் விட்டுவிட்டு அடுத்த சூழ்நிலைகளை பார்க்க வேண்டும். ஒன்றாவது. இரண்டாவது பிரச்சனை என்ன ஏற்படும் என்று சொன்னால், அழைப்பு பணி நீங்கள் கொடுத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஓரளவுக்கு அழைப்பு பணி தெளிவாக விவரமாக சொல்லப்பட்டு விட்டது, விளக்கப்பட்டு விட்டது. அடுத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள், அவர்கள் உங்களுக்கு தொந்தரவுகள், வேதனை செய்கிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு சமயம் அல்லாஹுடைய உதவி வருவதற்கு தாமதமானால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹுடைய உதவியை பற்றி அவநம்பிக்கை பிறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் இவ்வளவு தூரம் சொல்லுகிறோம், அல்லாஹ் நமக்கு உதவி செய்வதில்லை அல்லது இவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டிப்பதில்லையே என்று அல்லாஹுடைய ஏற்பாட்டின் மீது, அல்லாஹுடைய விதியின் மீது மனம் வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்பட்டால் அது இவருடைய இறை நம்பிக்கையை அடியோடு அழித்துவிடக்கூடியதாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَلَوْ شَاءَ رَبُّكَ لَآمَنَ مَنْ فِي الْأَرْضِ كُلُّهُمْ جَمِيعًا أَفَأَنْتَ تُكْرِهُ النَّاسَ حَتَّى يَكُونُوا مُؤْمِنِينَ. நபியே, எல்லா மக்களும் நம்பிக்கையாளர்களாக ஆக வேண்டும் என்று நீங்கள் நிர்பந்திக்க போகிறீர்களா? அல்லாஹ் நாடினால் உலக மக்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருப்பார்கள். ஃபலா தக்கூன்ன மினல் ஜாஹிலீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ஞானத்தை அறியாத ஜாஹில்களில் ஒருவராக ஆகிவிடாதீர். அல்லாஹு அக்பர். இது எதற்கு அல்லாஹ் சொல்கிறான்? இதற்கு அர்த்தம் இப்படி அல்ல, இஸ்லாமை ஏற்றாமல் அறியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் இஸ்லாமை எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களாக தெரிந்து வரவிட்டும் என்ற அர்த்தம் இங்கு கிடையாது. என்ன அர்த்தம்? யாருக்கு இஸ்லாமிய அழைப்பு தெளிவான முறையிலே எடுத்து வைக்கப்பட்டு விட்டதோ, யாருக்கு பிரச்சாரம் செய்யப்பட்டு விட்டதோ, அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மேலும் மேலும் நீங்கள் அவர்களுக்கு கூறி அவர்களை பலவந்தப்படுத்தாதீர்கள், நிர்பந்தப்படுத்தாதீர்கள். மார்க்கத்தில் நுழைவதிலே யாரையும் நிர்பந்திக்க கூடாது. நேர்வழி வழிகேட்டிலிருந்து தெளிவாக பிரிந்து விட்டது. நேர்வழி எது, வழிகேடு எது என்பதாக மக்களுக்கு தெளிவாக ஆகிவிட்டது. எனவே உங்களுடைய பொறுப்பு என்ன? ஒமா அழைக்க இல்லல் பலாக், நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதுதான் உங்கள் மீது கடமை. அதுதான் அன்பிற்குரிய அழைப்பாளர்களே நம்முடைய பண்பாகவும் இருக்க வேண்டும். ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும், ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு தேட்டம் இருக்க வேண்டும், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அவருக்கு நம்மால் முடிந்த அளவு இஸ்லாமை எடுத்துச் சொல்லப்பட்டதற்கு பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தால் கவலைப்படுவதோ, சோர்வு அடைவதோ, அல்லது அல்லாஹுடைய தக்தீரிலே குறை காணுவதோ, அல்லது அவர் மீது கோபப்பட்டு அவரை சபிப்பதோ நமக்கு கூடாது. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இந்த வழியை கையாண்டார்களோ, அழைப்பு கொடுத்து பார்த்தார்கள், எப்போது கேட்கவில்லையோ அடுத்த பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்பினார்கள். பிறகு ஒரு நேரம் வரும், யாரெல்லாம் வெறுத்து விலகி சென்றார்களோ அவர்கள் அடுத்து ஒரு நேரத்திலே பணிந்து வருவதற்கு, அவர்கள் நெருங்கி வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும், சிந்திப்பதற்கு ஒரு அவகாசம் கொடுத்ததாகவும் ஆகிவிடும். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மக்களிலே, அந்த ஹஜ்ஜுக்கு வந்திருந்த கோத்திரத்தார்களிலே பல வகையான மக்களை பார்த்தோம். அதிலே சில கூட்டத்தார்கள் குரைஷிகளை போன்றே காணப்பட்டார்கள், எதிர்த்தார்கள், ஏசினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. சில கோத்திரத்தார்கள் எங்களுக்கு ஆட்சி கிடைக்குமா, அதிகாரம் கிடைக்குமா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதத்திலும் ஆர்வமூட்டவில்லை, நீங்கள் இப்போது ஏற்றுக்கொள்ளுங்கள், பிறகு நாம் அதை பற்றி பேசிக் கொள்ளலாம் என்று. ஏன், என்ன காரணம் என்றால், இஸ்லாமை பொறுத்தவரை எதுவாக இருந்தாலும் மூடல், மறைத்தல், மாற்றி பேசுதல், முன்பு ஒன்றுக்கு வாக்கு கொடுத்தல், பிறகு அதற்கு மாறு செய்தல் என்ற விவரங்கள் என்ற நிலைமைகள் எல்லாம் இஸ்லாமிலே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தெளிவாக பேசிக்கொள்வதுதான், எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டியதான். இதுதான் இஸ்லாம், இதுதான் முறை. விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவான். சில அழைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இவர்கள் சமரசம் செய்து கொள்கிறார்கள். இப்ப நீங்க இஸ்லாமுக்கு வந்துருங்க, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கலாம் என்பதாக, என்னமோ இஸ்லாம் இவர்களுடைய சொத்தை போன்று அதிலே இவர்கள் விட்டு கொடுத்து அவர்களுடனே சமரசம் செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இப்படி சமரசம் செய்து கொள்வதற்கு நமக்கு அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அனுமதி தரவில்லை. எது மார்க்கமோ அதை நாம் தெளிவுபடுத்தி விட வேண்டும். இதை விருப்பத்துடனே நீங்கள் ஏற்று இந்த மார்க்கத்தை அங்கீகரித்து உள்ளே நுழைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் வாருங்கள். இல்லை என்றால் எப்போது உங்களுக்கு இந்த மார்க்கம் உண்மை என்று புலப்படுகிறதோ அதுவரை நீங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாம் தெளிவாக சொல்லிவிட வேண்டுமே தவிர எந்த விதத்திலும் மறைப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எது ஹலால் ஹராமோ அதை நாம் தெளிவுபடுத்தி விட வேண்டும், எது கடமையோ அதை நாம் சொல்லிவிட வேண்டும். அடுத்து உபரியான விஷயங்கள், நஃபிலான விஷயங்கள், ஆர்வத்திற்குரிய விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நாம் எடுத்துக் கூறியதற்கு பிறகு அவர்களுடைய ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அந்த விஷயங்களை அவர் பின்பற்றி வரலாம். ஆனால் கடமைகள், ஹலால் ஹராமை பேணும் விஷயத்திலே எந்த வகையிலும் நாம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்கள் எங்களுக்கு ஆட்சி வேண்டும், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொன்னார்களோ, தங்களுடைய கையில் எதற்கு அதிகாரம் இல்லையோ, எது தங்களுடைய அதிகாரத்தில் இல்லையோ, அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதி அளிக்கவில்லை. நீங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான் என்று தெளிவாக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார்கள். அந்த மக்கள் ஆட்சிக்காக வேண்டியே இஸ்லாமிற்கு வர இருந்ததால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நேர் வழி கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்திற்கு யாருக்கு வழிகாட்டுவான் என்றால், யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய தேட்டம் இருக்குமோ, யாருடைய உள்ளத்திலே உண்மையை அடைய வேண்டும் என்ற தேட்டம் இருக்குமோ, அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சென்றடைய செய்வான். இந்த மார்க்கத்தினுடைய நேர்வழியை அல்லாஹ் காண்பித்து தீர்வான். யார் தங்களுடைய உள்ள கதவுகளை பூட்டி கொண்டார்களோ, யார் தங்களுடைய சிந்தனைகளை அடைத்துக் கொண்டார்களோ, அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பது சிரமம். அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா வழிகளை லேசாக்க மாட்டான். யார் உள்ளங்களை திறந்து வைத்திருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா செய்தியை கொண்டு போய் சேர்ப்பான். இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான வாக்குறுதி. யார் ஒரே இறைவன் அல்லாஹுவை நம்புகின்றார்களோ, அவர்களுக்கு உண்மையின் பக்கம் அல்லாஹ் வழிகாட்டுவான். யாருடைய எண்ணங்கள் தவறான முறையில் இருக்குமோ, உலக ஆதாயங்களுக்காக இருக்குமோ, அவர்களுடைய இஸ்லாமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே, அடுத்து இன்ஷா அல்லாஹ் முடிந்தால் பார்க்க இருக்கிறோம், ஹிஜ்ரா செய்தார்கள். மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜ்ரா செய்தார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தெளிவான நிலைப்பாட்டை சொன்னார்கள். உங்களுடைய ஹிஜ்ரா, நீங்கள் மக்கா விட்டு மதினாவிற்கு நாடு திறந்து வருவது அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைப்பதற்காக வேண்டி இருந்தால் அதற்குண்டான கூலியை அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். பெண்ணுக்காக வேண்டியோ அல்லது பொருளுக்காகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் ஹிஜ்ரா செய்து வந்தால் அதுதான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, அல்லாஹுடைய பொருத்தமோ ரசூலுடைய பொருத்தமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைக்காது. இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரின் மா நவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வ மன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா அவ் இம்ரஅத்தின் யன்கஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹஜர இலைஹி. யார் ஒரு துன்யாவை அடைவதற்காக அல்லது பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரா செய்கிறார்களோ, அவர்களுடைய ஹிஜ்ரா அதற்குத்தான் அமையுமே தவிர அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யப்பட்ட ஹிஜ்ராவாக அமையாது. ஆகவே இஸ்லாமை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அவருடைய அவருக்கு முடிந்த அளவுக்கு நாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்குண்டான நோக்கங்களை, அதனுடைய நுட்பங்களையும் அதனுடைய அடிப்படைகளையும் நாம் விளக்கி கூற வேண்டும். எந்த வகையிலும் உலக ஆசையை காட்டியோ அல்லது நம்முடைய அதிகாரத்திற்கு இல்லாத விஷயங்களின் பக்கம் அவர்களை அழைத்தோ இஸ்லாமிற்கு நாம் அழைக்கக்கூடாது. அல்லாஹுவையும் மறுமையையும் முன்வைத்துதான் ஒருவரை இஸ்லாமிற்கு அழைக்க வேண்டும். அதையும் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த சம்பவங்களிலிருந்து படிப்படையாக பார்க்கிறோம். அடுத்ததாக அன்சாரிகள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதீனா வாசிகளுக்கு இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையாக அமைந்திருந்தது. அல்லாஹு தஆலா இவர்களின் மீது விசேஷமாக அன்பு கொண்டிருந்தான். இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷருடைய 8வது வசனத்திலே சொல்லுகின்றான், والذين تبوؤوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة مما أوتوا ويؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. الله تعالى أنصار غير பற்றி எப்படி சொல்கின்றான், யார் அந்த நாட்டை தங்களுடைய இடமாக ஆக்கிக் கொண்டார்களோ, அந்த நாட்டை என்றால் அத்தார் மதினாவை சொல்கிறான், இல்லத்தை அந்த நாட்டை, மேலும் இறை நம்பிக்கையை தங்களது உள்ளத்திலே குடிகொள்ள வைத்தார்களோ, மின் கபிலிஹிம் முஹாஜிர்களுக்கு முன்பதாகவே, முஹாஜிர்களை பெரும்பாலான மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே இவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள். இவர்களுடைய நிலைமை எப்படி, யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், யார் தங்கள் பக்கம் ஹிஜ்ரா செய்து வருகிறார்களோ அவர்களை மனமாற நேசிப்பார்கள். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், சூரா அல் ஹஷர் 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், யார் மதினாவையும் ஈமானையும் தங்களுக்கு இடமாக ஆக்கிக் கொண்டார்களோ, இவர்கள் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், தங்களிடம் நாடுபேர்ந்து குடிபெயர்ந்து வரக்கூடிய முஹாஜிர்களை மனமாற நேசிப்பார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது, அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலே அவர்கள் தங்களுக்கென்று எந்த ஒரு தேவையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட வாக்கியம்! அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த செல்வத்திலே தங்களுக்கென்று ஒரு தனி ஹாஜத்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள், மாறாக வயிறு சிறுன அலன் புசிஹிம் உலவுக்கான பிஹிம் ஹசாசா, தங்களுக்கு மிக கொடிய வறுமை இருந்தாலும் மிக கொடிய பசி இருந்தாலும் தங்களை விட தங்களுடைய முஹாஜிர் தோழர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், யார் நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டாரோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அன்பிற்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரிகளை குறித்து சொல்லக்கூடிய புகழ். அன்சாரிகளுடைய அறிமுகத்தை அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறார், 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனம். இந்த ஒரு வசனம் நமக்கு போதுமானது, முழு அன்சாரிகளுடைய மேன்மையான அந்த பண்புகளை அறிந்து கொள்வதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக சுருக்கமாக சொல்கிறான், மக்கா வாசிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரின் பக்கம் ஹிஜ்ரா செய்து செல்ல இருக்கின்றார்களோ அவர்களுடைய பண்புகள் என்ன? அதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், மதினா வாசிகள் வீட்டை தங்களுக்கென ஆக்கி கொண்டவர்கள். வல்லதீன தபவ்வுத்தார், இதற்கு என்ன விளக்கம் என்றால், வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், மதினாவிலே குடியேறிய ஹஸ்ரஜ் அவுஸ் கோத்திரத்தார்கள், இவர்களுடைய மூலம் இவர்களுடைய மூதாதையர்கள் யார் என்று சொன்னால், யமனில் இருந்து மதினாவிலே வந்து குடியேறியவர்கள். யமனில இருந்த அரபுகள் மதினாவிற்கு வந்து குடியேறுகிறார்கள். எப்படி? அவர்களுக்கு இதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து செய்திகள் தெரிய வருகிறது, கடைசி காலத்திலே ஒரு நபி அனுப்பப்பட போகிறார் என்பதாக தெரியும் பொழுது, அந்த நபி பாலைவனத்திலே, அரபு பாலைவனத்திலே பிறப்பார் என்று தெரிந்தவுடனே அதனுடைய அடையாளங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அவர்கள் குடியேறுகின்றார்கள் மதினாவிலே. இதைத்தான் அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரவை எதிர்பார்த்து இவர்களுடைய மூதாதைகள் இங்கே குடியேறினார்கள் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா வீட்டை தங்களுக்கென ஆக்கி கொண்டவர்கள் என்று இவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு அக்பர். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானையும் தங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்ள வைத்தவர்கள் என்று எதை பற்றி குறிப்பிடுகின்றான், முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு எப்பொழுது இஸ்லாமை எடுத்துக்கொண்டு மதினாவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்க வந்தார்களோ, மதினாவாசிகளிலே பெரும்பான்மையான மக்கள் மறுப்பு தெரிவிக்காமல் முஸ்அப் இப்னு உமைருடைய அழைப்பை, இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் நுழைந்திருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சில மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இதைத்தான் அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான், முஹாஜிர்கள் அங்கு சென்று சேருவதற்கு முன்பதாகவே ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று. இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரிகளுடைய உயர்ந்த ஈமானை அங்கீகரித்து சான்று வழங்குகின்றான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான் வ புக்துஹும் மினன் நிஃபாக், அன்சாரிகளை நேசிப்பது ஈமானை சேர்ந்தது, இறை நம்பிக்கையை சேர்ந்தது. அன்சாரிகளை வெறுப்பது, அவர்கள் மீது கோபம் கொள்வது நயவஞ்சகத்தன்மையை சார்ந்தது. இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள், ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான் வ புக்துஹும் மினன் நிஃபாக், அன்சாரிகளை நேசிப்பது இறை நம்பிக்கையை சேர்ந்தது. வ புக்துஹும் மினன் நிஃபாக், அவர்களை வெறுப்பது நயவஞ்சகத்தன்மையை சேர்ந்தது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் நம்முடைய ஈமானுடைய பல அம்சங்களிலே எப்படி அலட்சியமாக இருக்கின்றோமோ அதில் ஒன்றுதான் சஹாபாக்களை நேசிப்பது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களை நேசிப்பது, அவர்களுடைய உயர்வுகளை அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுவது. நீங்கள் ஹதீஸ் நூல்களிலே பார்த்தால் ஒவ்வொரு ஹதீஸ் நூலுடைய கடைசி பகுதியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகள் உடைய பாடங்கள் இடம்பெற்றிருக்கும். அதற்கு அடுத்ததாக அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, பிறகு உமர், பிறகு உஸ்மான், பிறகு அலி, பிறகு முஹாஜிர்கள், பிறகு அதிலே குறிப்பிட்ட நபித்தோழர்கள், பிறகு அன்சாரிகள், பிறகு அதிலே குறிப்பிட்ட நபித்தோழர்களுடைய சிறப்புகளை பற்றி ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது ஹதீஸ், அவர்கள் சொல்லியது மார்க்கம். அல்லாஹும் குர்ஆனிலே பல இடங்களிலே, ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களிலே சஹாபாக்களை பற்றி, முஹாஜிர்களை பற்றி, அன்சாரிகளை பற்றி புகழ்ந்து பேசுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசுகின்றார்கள். யாரை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் புகழ்ந்து உயர்வாக பேசினார்களோ அவர்களை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லிய உயர்ந்த பண்புகளை கொண்டு, உயர்ந்த நற்குணங்களை கொண்டு, உயர்ந்த அவர்களுடைய செயல்களை கொண்டு நாமும் உயர்வாக பேசுவது இறை வணக்கமாக கருதப்படும். எதை அல்லாஹ் பேசுகின்றானோ, எதை ரசூலுல்லாஹ் பேசுகின்றார்களோ அதை நாமும் பேச வேண்டும். எந்த ஒரு சஹாபாக்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் உயர்வாக குரானிலே சொன்னானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வாக பேசினார்களோ அவர்களை பற்றி நாமும் உயர்வாக பேசுவது மார்க்க கடமைகளிலே ஒன்று. ஆகவேதான் ஹதீஸுகளை கோர்வை செய்த இமாம்கள் எல்லோரும், அவர்களில் பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் வரை நடுவர் வரை எல்லா வகையான மார்க்க அறிஞர்களும் தங்களுடைய நூலுடைய கடைசி பகுதியாக சஹாபாக்களுடைய சிறப்பை பற்றி பேசுவதையே அமைத்திருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களை பற்றியும் தங்களுக்கு கிடைத்த சஹீஹான ஹதீஸுகளை அந்த இடத்திலே பதிவு செய்து அந்த சஹாபாக்களுடைய நிலைமையை, அந்த சஹாபாக்களுக்கு மார்க்கம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்தை நமக்கு எடுத்துக் கூறினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சஹாபாக்களை நேசிப்பது, அவர்களுடன் நம்முடைய மார்க்கத்தை இணைத்து பார்ப்பதுதான் நம்முடைய இஸ்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதற்குண்டான அடையாளமாகும். யார் ஒருவர் இந்த மார்க்கத்தை சஹாபாக்களை விட்டு பிரித்து பார்க்கிறாரோ, சஹாபாக்களை விட்டு தனிமைப்படுத்தி பார்க்கிறாரோ, அவர் தானும் வழிகெடுவார், மக்களையும் வழிகெடுப்பார். காரணம் என்ன? எந்த ஒரு சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்களோ, இந்த மார்க்கத்தை பெற்றார்களோ, அவர்களை யாராவது ஒருவர் குறை கூறினால், அவர்களை யாராவது ஒருவர் விமர்சித்தால், உண்மையிலேயே நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தால், இது யாரை குறை சொல்வது, யாரை விமர்சிப்பது என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை சொல்வதாக, அவர்களை விமர்சனம் செய்வதாக ஆகும். அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு ஆசிரியராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்றான். அவர்களுக்கு சிறந்த மாணவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால், அல்லது அவர்களால் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்ட, அவர்களால் ஒழுக்கம் பயிற்சிக்கப்பட்ட, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சமுதாயத்தவர்கள் மார்க்கத்தை சரியாக பேணவில்லை என்றால், இதைவிட ஒரு பெரிய குற்றம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சுமத்தப்பட முடியாது. ஆகவே சஹாபாக்களின் மீது குறை சொல்வது, சஹாபாக்களை விமர்சிப்பது இஸ்லாமிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சிப்பதாக ஆகும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். யார் ஒருவர் சஹாபாக்களை விமர்சிக்கிறாரோ அவர் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சிக்கிறார். முன்னோர் நம்முடைய முன் சென்ற மார்க்க அறிஞர்கள் மிக நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள். கவனித்து பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு இன்று பல குழப்பங்கள் நமது சமுதாயத்திற்கு மத்தியிலே நிலவி வருகின்றன என்பதாக. என்னவென்று சொன்னால், பலர் என்ன சொல்கிறார்கள், சஹாபாக்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லும் விஷயத்தில் மட்டும் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற விஷயங்களிலே அவர்களிலே பாவிகள் இருக்கிறார்கள், மார்க்கத்தை மாற்றிக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள்,
எனவே அவர்களை பற்றி உயர்வாக பேசுவதோ, அவர்களுடைய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்வதோ, அவர்களுடைய கருத்துக்களை குரான் ஹதீஸை புரிவதற்கு நாம் சான்றாக எடுத்துக்கொள்வதோ கூடாது. குரான் ஹதீஸ் அதை நாம் எப்படி விளங்குகிறோமோ அப்படித்தான் விளங்க வேண்டும். காரணம், சஹாபாக்களை விட அதிகமாக விளங்கக்கூடிய ஆற்றல் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களில் பலர் குரானையும் ஹதீஸையும் சரியாக புரிந்து கொள்ளாமலும் இருந்தார்கள் என்று ஓரிரு சம்பவங்களை காரணம் காட்டி அவர்கள் பேசுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். ஒன்று, யார் ஒருவர் சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த சமுதாயத்தை முற்றிலுமாக விமர்சனம் செய்து பேசுகிறார்களோ, அவர்களிலே இன்னார் இன்னார் என்று பிரிக்க முடியாது, முழு சமுதாயமே அப்படி மாறிவிட்டது என்று யார் சொல்லுகின்றார்களோ, அவர்கள் நமக்கு முன் சென்ற மூத்த மார்க்க அறிஞர்களுடைய யோகபித்த முடிவின்படி இந்த மார்க்கத்தை நிராகரித்த காஃபிர்களாக ஆவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை, சத்திய இஸ்லாமிய மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அடுத்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்று முழுமையாக செயல்படுத்திய சமுதாயமாக ஆக்காமல், காஃபிர்கள் அல்லது அனாச்சாரம் செய்தவர்கள் அல்லது பெரும்பாவிகள் என்று சொன்னால், இதைவிட மிகப்பெரிய ஒரு இழக்கான வார்த்தை அல்லாஹுவின் மீது சுமத்துவது இருக்க முடியாது. அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு முதலாவதாக தேர்ந்தெடுத்த சமுதாயமே பாவிகளுடைய கூட்டம், விதத்து செய்த கூட்டங்கள், அனாச்சாரம் செய்த கூட்டங்கள், மார்க்கத்தை மாற்றிய கூட்டங்கள் என்றால், இதைவிட மிகப்பெரிய பழிச்சொல் எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் தர மக்களை பார்த்து நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கிறான், இறையச்சமுடையவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான், நம்பிக்கை உலாய்க்க ஹுமுல் முமினூன ஹக்கா, நம்பிக்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடன் ஹிஜ்ரா சென்றவர்கள், அவர்களுடன் போரிலே கலந்து கொண்டவர்கள், அவருக்கு ஆதரவு தந்தவர்கள், உலாய்க்க ஹுமுல் முமினூன ஹக்கா, அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சான்று வழங்குகிறான். அப்ப உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் யாருக்கு சான்று வழங்குகிறானோ அவர்களை பெரும்பாவிகள் என்று கூறினால் யாரை நிராகரிக்கிறார்கள்? இவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிக்கிறார்கள். இதனுடைய விபரீதங்களை புரியாமல் தான், இதனுடைய இந்த ஆழமான கடுமையை இவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் தான் சர்வ சாதாரணமாக பேசிவிடுகின்றார்கள். அடுத்து அல்லது குறிப்பிட்டு நாங்கள் பொதுவாக நாங்கள் எல்லோரையும் சொல்லவில்லை, அவர்களிலே சிலர் இப்படி இருந்திருக்கலாம் இருந்திருக்கிறார்கள் என்று கூறினால் இப்போது இரண்டு வகையாக இருக்கின்றது. ஒன்று, அந்த சிலர் யார் என்று தனிப்பட்ட முறையிலே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படியும் அவர்கள் சிலருடைய பெயர்களை எண்ணுகின்றார்கள். யார் யாருடைய பெயர்களை எண்ணுகிறார்கள் என்றால் ஹலீஃபாக்களுடைய பெயர்களை எல்லாம் அதிலே கொண்டு வருகிறார்கள். ஹலீஃபாக்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி பத்ர் போரிலே கலந்தவர்கள், உஹது போரிலே கலந்தவர்கள், பைஅத்து ரிதுவானிலே கலந்தவர்கள், அவர்களை நான் பொருந்து கொண்டேன், அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்படி இருக்க அவர்களுடைய ஆய்வுகளில் நடந்த சில தவறுகளை அவர்கள் மார்க்கத்தை மாற்றினார்கள் என்று மக்களுக்கு சொல்வது மிகப்பெரிய குற்றமாகும். ஒவ்வொருவருக்கும் ஆய்வு செய்வதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவருடைய ஆய்வு சரியாக இருந்தால் இரண்டு நன்மைகளை அல்லாஹ் கொடுப்பான். அவருடைய ஆய்வில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான். எப்படி மார்க்கத்தை அதனுடைய ஆதாரங்களில் ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதோ, நம்மை விட அதிகமாக அறிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழகிய அந்த தோழர்களுக்கும் உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆய்வுகளிலே ஏதாவது ஒன்று சஹீஹான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் மற்ற தோழர் நபி தோழர்கள் அதை விட்டு விலகி நமக்கு அறிவிப்பு செய்யும் பொழுது, அதை விளக்கும் பொழுது நாம் ஹதீஸை தான் பின்பற்றுகிறோமே தவிர அந்த ஆய்விலே தவறு நடந்தது, அந்த தவறான ஆய்வை நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சஹாபாக்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், மதிக்கிறோம் என்று சொல்வது அவர்களுடைய அந்த தவறான ஆய்வுகளிலே அல்ல. பொதுவாக அவர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒற்றுமையான மார்க்க விளக்கங்களிலும் மார்க்க விஷயங்களிலும் தான் நாம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஆக அவர்களில் ஒரு சிலருக்கு ஆய்விலே நடந்த ஒரு தவறுகளை வைத்து ஒட்டுமொத்தமாக அவர்களை பழி சொல்வதோ அல்லது அந்த ஒருவரை விமர்சனம் செய்வதோ நமக்கு அனுமதி கிடையாது. காரணம், அல்லாஹு தஆலா அவர்களை மன்னித்து விட்டான், அல்லாஹ் அவர்களை ஏற்றுக்கொண்டான். யாரை அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறானோ அவர்களுடைய குறைகளை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. இந்த விஷயத்தையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்சாரிகளுடைய உயர்வையும் சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். எந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு கண்ணியத்தை உயர்வை இந்த குர்ஆனிலே சொல்லியிருக்கிறானே, அதற்கு என்ன காரணம் என்றால் அக்கபாவிலே அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே நடந்து கொண்ட முறைகளை பற்றி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏன் அல்லாஹு தஆலா அன்சாரிகளுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த தகுதியை கொடுத்தான்? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கு இவ்வளவு பெரிய ஈமானுடைய தரத்தை பற்றி சொன்னார்கள் என்றால் அன்சாரிகளுடைய அந்த தியாகங்கள் அவர்களுக்கு நன்றாக தெரிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏற்றுச் சென்றால் யூதர்கள் நமக்கு எதிரியாவார்கள், கிறிஸ்துவர்கள் நமக்கு எதிரியாவார்கள், முழு அரபு குடும்பத்தவர்களும் சமூகத்தவர்களும் நமக்கு எதிரியாக மாறுவார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட தாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள அன்பின் காரணமாக, அவர்களுடைய மார்க்கத்தை சத்திய மார்க்கம் என்று தெளிவாக புரிந்து கொண்ட காரணத்தால், மூன்றாவதாக நாளை மறுமையிலே அல்லாஹ் பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றார்கள். இந்த மூன்று அடிப்படை அம்சங்கள் தான் அன்சாரிகளுடைய அந்த உயர்வுக்கு அந்த சிறப்புக்கு காரணமாக அமைந்தது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்சாரிகளுக்கு ஏற்பட்ட பாசம் பிரியம். எப்படி சொல்லி வருகிறார்கள், நாம் மதினாவிலே நிம்மதியாக இருக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே அடி வாங்கியவராக, துரத்தப்பட்டவராக, கேவலப்படுத்தப்பட்டவராக சுற்றி வருகிறாரே, எதுவரை நாம் இப்படி அவர்களை விட்டு வைப்பது? முடியாது. சீக்கிரமாக நாம் நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். எப்படி நாம் நம்முடைய பெண் மக்களை, நமது பிள்ளைகளை, நமது மனைவிகளை பாதுகாக்கிறோமோ அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்போம் என்று தங்களுடைய முழு அன்பையும் ரசூலுல்லாவின் மீது வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவதாக, இந்த தீனுக்காக தங்களுடைய சொத்து சுகங்கள் செல்வங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டாலும், சொத்து சுகங்கள் அனைத்தும் அடியோடு அழிக்கப்பட்டாலும், தங்களுடைய தலைவர்கள் தங்களுடைய மூத்தவர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டாலும் சரியே, நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். எங்களது உடலில் உயிர் இருக்கும் வரை உங்களை நாங்கள் எதிரிகளிடத்திலே ஒப்படைக்க மாட்டோம். இதற்காக நாங்கள் எதிர்பார்ப்பது என்ன? சொர்க்கம். இந்த மூன்று விஷயங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வையிலும் அல்லாஹ்வுடைய பார்வையிலும் அன்சார்களுடைய தரத்தை உயர்த்தியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாழ்ந்தால் நான் இனி உங்களுடனே வாழ்வேன், இறந்தாலும் நான் உங்களுடனே தான் இறப்பேன், உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ள வருகிறார்கள். அவர்களுடனே அன்சார்களுடைய ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. பிறகு தாயிஃப் நகர மக்கள் தங்களை எதிர்ப்பதற்காக ஹுனைன் மைதானத்திற்கு வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவிலிருந்து வந்த தோழர்கள் முஹாஜிர்கள் புதிதாக மக்காவில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுடனே அங்கே புறப்பட்டு செல்கிறார்கள் அந்த தாயிஃப் நகர மக்களை எதிர்கொள்வதற்காக. ஆரம்பத்தில் போரிலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது, பிறகு தோல்வி கிடைக்கிறது, பிறகு முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. தாயிஃப் நகர மக்கள் விரண்டு ஓடிவிடுகிறார்கள். தாங்கள் கொண்டு வந்திருந்த தங்கம் வெள்ளி குதிரைகள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் பெரிய அளவில் அந்த மைதானத்தில் விட்டு செல்கிறார்கள். இந்த கனிமத்து பொருட்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? புதிதாக மக்காவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த குறைஷிகளுக்கு இவருக்கு 100 ஒட்டகம், இவருக்கு 100 ஒட்டகம், இவருக்கு 100 ஆடுகள், இவருக்கு 100 ஆடுகள், இவருக்கு இவ்வளவு தங்கங்கள், இவருக்கு இவ்வளவு வெள்ளிகள் என்பதாக பிரித்து வைத்தார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாம் அதனுடைய அடிப்படையுடனே பார்க்க வேண்டும். யார் ஒருவர் ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒரு நிகழ்ச்சியை மேலோட்டமாக பார்க்கிறாரோ நிச்சயமாக அவர் மார்க்கத்தை குறைவாக புரிந்து கொள்வார். தனது இறை நம்பிக்கையும் பாழ்படுத்திக் கொண்டு தான் யாருக்கெல்லாம் போதிக்கின்றாரோ அவருடைய இறை நம்பிக்கைகளையும் பாழ்படுத்திக் கொள்வார். ஏன் இப்படி நாம் சில விஷயங்களை இடையில சொல்கிறோம் என்று சொன்னால், சிலர் இப்படி சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டுதான் மற்ற உண்மையிடையெல்லாம் மறைத்துவிட்டு சஹாபாக்களை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள். அப்போது சஹாபாக்களிலே சிலர், அன்சாரிகளிலே சிலர், என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேற்று புதிதாக இஸ்லாமை ஏற்று வந்த மக்களுக்கு இப்படி வாரி வழங்குகிறார்கள், காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்து அல்லாஹ்வுடைய எதிரிகளை அழித்து நம்முடைய வாள்கள் இரத்தங்களை சுட்டி கொண்டிருக்கின்றன, நம்முடைய கழுத்துகளும் நெஞ்சுகளும் எதிரிகளுக்கு எதிரிலே வைக்கப்பட்டிருந்தன, நம்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டார்களே, இப்பொழுது செல்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வாரி வழங்கும் பொழுது நம்மை புறக்கணித்து விட்டு தங்களுடைய குடும்பத்தவர்கள் குறைஷிகளுக்கு கொடுக்கின்றார்களே என்று சில அன்சாரி வாலிபர்கள் பேசுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அன்சாரிகளை அழைக்கிறார்கள். அவர்களுடைய தலைவருடைய தலைமையில், எல்லாருக்கும் பொது தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருந்தாலும் அவர்களுடைய தலைவர் ஸாஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒன்று கூட்டுகின்றார்கள். எல்லா அன்சாரி தோழர்களும் அங்கே வருகிறார். அன்சாரிகளை தவிர யாரும் இங்கு இருக்கக்கூடாது என்பதாக வெளியேற்றி விடுகின்றார்கள். அன்சாரிகளை மட்டும் ஒன்று கூட்டுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஸாஅதே மா பலகனி மின் கௌமிக், உமது கூட்டத்தாரின் மூலமாக எனக்கு கிடைத்த செய்தியை பற்றி என்ன? முதலில் உறுதி செய்து கொள்கிறார்கள், இப்படி பேசப்பட்ட சம்பவம் உண்மைதானா? ஏனென்றால் நம்மிலே பலர் என்ன செய்கிறார்கள், ஏதாவது ஒரு செய்தி காதலே கிடைத்து விட்டால் போதும், அவ்வளவுதான், உடனடியாக அதை பற்றி அதை அதில் முடிவெடுத்து விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விடுகின்றார்கள். இது மிகப்பெரிய குற்றம். எதை எதுவாக இருந்தாலும் அதனுடைய உண்மையை ஆராய வேண்டும், தெளிவாக விசாரித்து அதற்கு பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் காதிலே கேட்ட செய்தியை வைத்துக் கொண்டு உடனடியாக அன்சாரிகளிடத்தில் பேசவில்லை. முதலாவதாக, தாங்கள் இப்படி பேசியது உண்மைதானா, இப்படி ஒரு செய்தி கிட்டியது, அதை பற்றி உண்டான உண்மை நிலவரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளும் விதமாக கேட்கின்றார்கள். சஹாதே, என்ன உமது கூட்டத்தாரை பற்றி எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது? அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆம் அல்லாஹ்வின் தூதரே, மறைக்கவில்லை. முன்னாடி ஒன்றை பேசிவிட்டு பின்னாடி ஒன்றை பேசக்கூடிய சமுதாயம் சஹாபாக்களுடைய சமுதாயம் அல்ல. எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். தவறாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், அதற்காக மன்னிப்பு கேட்க தயார். உண்மையாக இருந்தால் உண்மையாப்படி. பல இடங்களிலே நாம் அன்சாரிகளை சஹாபாக்களை பார்த்திருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆபத்துகள் நேரப்போகிறது, நிகழப்போகிறது என்று தெரிந்திருந்தும் கூட அவர்கள் உண்மையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு உரைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடனே, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளிலே சிலர் பேசியது உண்மைதான். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சஹாதே, உம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நானும் அவர்களில் ஒருவன் தானே. ஹல் அன இல்லா மின்ஹும், நானும் அவர்களிலிருந்து ஒருவர் தானே, இந்த எண்ணம் ஏற்படுவது எனக்கு இயற்கை தானே என்று சூசகமாக சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், கேட்கின்றார்கள், அல்லாஹுவை புகழ்ந்து விட்டு அல்லாஹுடைய வல்லமையை பற்றி பேசிவிட்டு, அன்சாரிகளே, மக்கள் என்னை வெறுத்தார்கள், எனக்கு என்னை நீங்கள் ஆதரித்தீர்கள், என்னை நீங்கள் விரும்பினீர்கள், மக்கள் என்னை துரத்தினார்கள், நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்தீர்கள், மக்கள் என்னுடைய அழைப்பு பணியை தடுக்க முனைந்தார்கள், நீங்கள் எனது அழைப்பு பணியை பரப்புவதற்காக உதவி செய்தீர்கள், இவையெல்லாம் உண்மையா இல்லையா? ஆம், அல்லாஹுவின் தூதரே, உண்மை. அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் தான் எல்லா கிருபைகளும், நாங்கள் அதை சொல்லி காட்டவில்லை. அடுத்து சொல்கின்றார்கள், அன்சாரிகளே, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? அன்சாரிகளே, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் தங்கங்களையும் வெள்ளிகளையும் கொண்டு செல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு வீட்டுக்கு உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு, மக்களே, அன்சார்களே, உங்களுக்கு விருப்பமாக இல்லையா? மக்கள் எல்லாம் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் தங்களது வீடுகளுக்கு அழைத்து செல்கிறார்கள், நீங்கள் யாரை அழைத்து செல்கிறீர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லவா அழைத்து செல்கிறீர்கள். அவர்களை விட சிறந்த ஒன்று உங்களுக்கு கிடைக்குமா? சொல்கின்றார்கள், அன்சாரிகளே, இந்த மக்கள் எல்லாம் என்னுடைய மேலாடையாக இருந்தால் என்னுடைய உடலுடன் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆடை நீங்கள். அன்னாசு திசாரும் வல் அன்சாரு ஷிஆரி, மக்கள் எல்லாம் என்னுடைய வெளியாடைகள் தான், ஆனால் எனது உடலுடன் நான் உள்ளே அணியக்கூடிய ஆடையார் நீங்கள். அன்தும் ஷிஆரி, லவ் சலகன்னாசு வாதியன் லசலகத்தில் அன்சாரு வாதியன் லசலக்து வாதியல் அன்சார், மக்கள் எல்லாம் ஒரு வழியிலே செல்கிறார்கள், அன்சாரிகள் ஒரு வழியிலே சென்றால் நான் அன்சாரிகளுடைய வழியில் தான் செல்வேன். ஹிஜ்ரா என்ற ஒரு மார்க்க கடமை இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் நான் அன்சாரிகளிலே பிறந்திருப்பேன். ஹிஜ்ரா என்ற ஒரு சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்னை குரைஷிகளிலே மக்காவிலே பிறக்க வைத்தான். அந்த ஹிஜ்ரா என்ற ஒரு கடமை மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால் நான் அன்சாரிகளில் ஒருவனாகத்தான் பிறந்திருப்பேன். இந்த வார்த்தையை கேட்டவுடன் அன்சாரிகள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுகிறார்கள். ரதீனா பில்லாஹி ரப்பா வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதி ரசூலா, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டோம், உங்களை ரசூலாக ஏற்றுக்கொண்டோம் என்று அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அந்த ஆதரவு இருக்கிறதே, உண்மையிலே அவர்களை மயக்க வேண்டும் என்பதற்காகவோ அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆழ் மனதிலிருந்து வெளிப்படுத்திய வார்த்தைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வஹியுடைய வார்த்தைகள், எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அன்சாரிகளுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் செய்த தியாகங்களுக்காக மக்களை விட்டு செல்லுங்கள், அவர்கள் ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் அழிந்து விடக்கூடிய இந்த பொருள்களை எடுத்து செல்லட்டும், நீங்கள் யாரை கூட்டிச் செல்லப் போகிறீர்கள்? அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்துச் செல்லப் போகிறீர்கள். இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்த ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாயிலே, ஹஜ்ஜத்துல் கடைசி ஹஜ்ஜிலே, 10வது ஆண்டு செய்த ஹஜ்ஜிலே, ஹஜ்ஜ் முடித்ததற்கு பிறகு ஏறக்குறைய 17 நாட்கள் காபாவில் இருந்து சற்று தூரத்திலே கூடாரங்கள் இட்டு தங்கியிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் அன்சாரிகளுக்கு பயம் ஏற்படுகிறது. ஹைர் இஸ்லாம் மிகைத்து விட்டது, இஸ்லாம் பரவிவிட்டது, மக்காவாசிகள் எல்லாம் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள், எங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருந்து மக்கா மதீனாவிற்கு மீண்டு திரும்ப வராமல் மக்காவிலேயே தங்கி விடுவார்களோ, தங்களுடைய பழைய இல்லங்களிலேயே திரும்பி விடுவார்களோ என்று அன்சாரிகள் பேசிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள், அன்சார்களே நான் மக்காவிலேயே நீண்ட நாள் தங்கி இருப்பதால் நீங்கள் நினைத்துக் கொள்ளாதீர்கள் நான் இந்த மக்காவிற்கு திரும்ப வந்து விடுவேன் என்பதாக, வாழ்ந்தாலும் உங்களுடன் தான் வாழ்வேன், இறந்தாலும் உங்களுடன் தான் வாழ்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அன்சார்களை அழைத்துக் கொண்டு மதீனாவிற்கு புறப்படுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், அன்சார்களுடைய உயர்வை சொன்னார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன? அன்சாரிகள் இந்த இஸ்லாமிற்கு செய்த உதவியை போன்று, அன்சாரிகள் இந்த இஸ்லாமிற்கு செய்த தியாகத்தை போன்று யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உயர்வை, அந்த கண்ணியத்தை கொடுப்பான், அந்த சமூகத்துடனே அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 100வது வசனத்திலே சொல்கின்றான், வஸ்ஸாபிகுனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊ முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் ஹிஜ்ரா செய்தவர்கள் மேலும் அன்சாரிகள், மேலும் அவர்களை மன தூய்மையுடனே நல்ல விஷயங்களிலே பின்பற்றியவர்கள், இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் பொருந்து கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்து கொண்டார்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நதிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சொர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கிறான். இதுதான் மகத்தான வெற்றி. அப்ப அன்சாரிகளுக்கு கொடுத்த அந்த சிறப்பு, அந்த உயர்வு, அவர்களிடத்தில் இருந்த பண்புகளை கொண்டு நாமும் பின்பற்றினால் இன்ஷா அல்லாஹ் அதை நாமும் அடைந்து கொள்ளலாம். கைர், அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒப்பந்த நிகழ்ச்சியை ரகசியமாக அல்லது மறைமுகமாக செய்கிறார்கள். காரணம், காபிர்களுக்கு வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று. அப்படி தெரிய அவர்களுக்கு தெரிந்தபோது கூட பிரச்சனை வருகிறது. காபிர்கள் முஸ்லிம்களை அடக்குவதற்காக, முஸ்லிம்களை எதிர்ப்பதற்காக, கைப்பற்றுவதற்காக வருகிறார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன படிப்பினை கிடைக்கிறது என்று சொன்னால், எந்த இடங்களில் இஸ்லாமை பரப்புவதற்கு தடை இருக்கிறதோ, இஸ்லாமிய மார்க்கங்களை பற்றி பேசுவதற்கு தடை இருக்கிறதோ, அந்த இடங்களிலே மார்க்கத்தை பரப்புவதற்காக நாம் நல்ல முறையிலே மறைமுகமாக, சுமூகமாக, ரகசியமான இடங்களிலே ஒன்று கூடி மார்க்கத்தை பற்றி பேசுவது, மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது, மார்க்க விஷயங்களை நாம் நமக்குள்ளாரே பரிமாறிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இந்த இடத்திலே நடந்து கொண்டார்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த இந்த பைஆ, அவர்கள் செய்த இந்த ஒப்பந்தம் இருக்கிறது. மக்காவாசிகள் அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் ஹிஜ்ரா செய்வதற்குண்டான அடிப்படையாக அமைந்தது. என்ன செய்து கொடுத்தார்கள் ஒப்பந்தம்? நீங்கள் எங்களிடத்திலே வரும் பொழுது நாங்கள் எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்கிறோமோ அப்படி உங்களை பாதுகாப்போம் என்று சொன்னதிலிருந்து அடுத்து மதீனாவை நோக்கி முஸ்லிம்கள் புறப்பட வேண்டும், ஹிஜ்ராவுடைய கட்டளை வந்துவிட்டது, மதீனாவை நோக்கி இனி முஸ்லிம்கள் இடம்பெயர வேண்டும் என்பதற்குண்டான இஷாராவாக, சைக்கிணையாக இந்த ஒப்பந்தம் அமைந்திருந்தது. அதை தொடர்ந்து இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி ஹபஷா செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கென ஒரு நாட்டை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருகிலேயே கொடுத்து விட்டால் அந்த நாட்டை நோக்கி நீங்கள் புறப்படுங்கள் என்று தங்களுடைய தோழர் கூறினார்கள். அடுத்ததாக எப்போது குஃபார்களுக்கு தெரிய வந்ததோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒப்பந்தம், குஃபார்கள் செய்தது என்ன, யாரெல்லாம் அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்களோ, மதினா வாசிகள் முதற்கண்டு மக்கா வாசிகள் யார், அவர்களை எல்லாம் பிடிக்க வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தப்பித்து சென்றதற்கு பிறகு எஞ்சியிருந்த முஸ்லிம்கள் மக்காவிலே அவர்கள் நிம்மதியாக ஹிஜ்ரா செய்து சென்றுவிடக் கூடாது என்பதற்காக கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தார்கள். யாரெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்களோ அவர்கள் ஹிஜ்ரா செய்து சென்று விடாமல் இருப்பதற்காக கண்காணிப்பாளர்களை ஏற்படுத்தினார்கள். அப்படி ஹிஜ்ரா செய்து செல்லும் பொழுது அவர்களை தடுப்பதற்காக ஒரு படைகளை ஏற்பாடு செய்தார்கள். அவர்களை மீண்டும் கைது செய்து வந்து மக்காவிலே கட்டிப்போடுவதற்கும் ஏற்பாடுகளை செய்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, அந்த காலத்தில் மட்டுமல்ல இஸ்லாமை பின்பற்றக்கூடிய, இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதற்கு பிறகு வரும்பொழுது கூட இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். இஸ்லாமை பின்பற்ற பின்பற்றும் பொழுது அவர்களின் மீது பல நெருக்கடிகள் ஏற்படலாம். அந்த நெருக்கடிகளை எல்லாம் அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி சகித்துக் கொள்ள வேண்டும், தாங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற சோதனைகளை எண்ணி மனம் தளர்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிவிரைவிலே அவர்களுக்கு ஒரு சிறந்த விடுதலையை, சிறந்த ஒரு இடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். எப்படி சஹாபாக்களுக்கு மதினாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்தானோ. கைர், அடுத்ததாக இந்த பையாவிலே கலந்து கொண்ட மக்கள், பையாவிலே கலந்து கொண்ட அன்சாரி தோழர்கள், இவர்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த அளவிற்கு உயர்வும் சிறப்புகளும் முக்கியத்துவமும் இருக்கிறது என்றால், எப்படி பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு, உஹது போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு, அதுபோன்று பைஅத்து ரிதுவான் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு இருக்கிறதோ, அது போன்ற சிறப்பு இந்த ரெண்டு அக்கபாவிலும், முதல் அக்கபாவிலும் இரண்டாவது அக்கபாவிலும் கலந்து கொண்ட மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறது. ஆகவே இந்த பையத்துல் அகபாவிலே கலந்து கொண்ட நபித்தோழர்களை, நபித்தோழர்களுக்கு அதற்கு பிறகு சஹாபாக்களும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், நாமும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சிறப்பை நாமும் ஏற்று மதிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவாசிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே, மதினாவாசிகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திலே பல அம்சங்களை நாம் பார்த்தோம். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், திருடக்கூடாது, ஜினா செய்யக்கூடாது, பழி சுமத்தக்கூடாது, அதுபோன்று அதாவது உற்சாகமாக இருக்கும் காலத்திலும் சரி, சோர்வாக இருக்கும் காலத்திலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலை கேட்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை கேட்க வேண்டும். வறுமையில் இருந்தாலும் சரி, செல்வ நிலையில் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க வேண்டும். இன்னும் பல விஷயங்களை பார்த்தோம் அல்லவா. இதிலிருந்து மறைமுகமாக அல்லது ஒரு இஷாராவாக என்ன ஒரு சட்டத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து இறக்கப் போகிறான் என்பதற்குண்டான அறிவிப்பு அங்கே இருக்கிறது. அதாவது யார் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கிறார்களோ, இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவுவதற்கு தடையாக இருக்கிறார்களோ, அவர்களை எதிர்த்து போர் புரிவது அதி விரைவிலே கடமையாக போகிறது என்பதற்குண்டான ஒரு முன் அறிவிப்பாக இருந்தது. ஆகவேதான் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அப்பாஸ் இப்னு நத்ரா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மினாவாசிகளின் மீது போர் தொடுக்கலாமா நாளை என்று கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்குண்டான கட்டளை இப்போது நமக்கு வரவில்லை, லம் நுஅமர் நஹ்னு பிஹாதா, இதுவரை நமக்கு அந்த கட்டளை வரவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதிலிருந்து அடுத்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள். அடுத்து நாம் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவது என்று வரும் பொழுது பலர் இந்த இடத்திலே தவறான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முதலாக சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 39வது வசனத்தை இறக்குகின்றான். உதின லில்லதீன யுகாதலூன பி அன்னஹும் ظلموا وان الله على نصرهم لقدير. அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு யாரின் மீது போர் தொடுக்கப்படுகிறதோ, அநீதி இழைக்கப்பட்டு யாரின் மீது போர் தொடுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது போர் செய்வதற்கு. அல்லாஹு தஆலா இவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆற்றல் பெற்றிருக்கிறான். இந்த வாசகத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்படி சொல்கிறான், அனுமதி அளிக்கப்படுகிறது. லில்லதீன யுகாதலூன், யாரின் மீது போர் தொடுக்கப்படுகிறதோ, யாரின் மீது தாக்குதல் நடக்கிறதோ, அந்த தாக்குதல் யாரின் மீது நிகழ்கிறதோ அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. ஏன் நான் அனுமதி அளித்தேன், அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அநீதிக்கு, தங்களின் மீது நடக்கக்கூடிய அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்த வேண்டும், தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு போரை அனுமதிக்கிறான். ஒவ்வொரு விஷயமாக நாம் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஏன் வெளியேறினார்கள், மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறியதற்கான காரணம் என்ன, தங்களுடைய தோழர்களை மக்காவை விட்டு வெளியேற சொன்னதற்கான காரணம் என்ன? நன்று ஆராய்ந்து பாருங்கள். இதுவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகிறோம். என்ன காரணம்? எப்போதும் முஸ்லிம்களுடைய உயிருக்கு அங்கே ஆபத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால், என்ற ஒரே காரணத்திற்காக காஃபிர்களுடைய அநீதிகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. உயிர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முஸ்லிம்களுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை, செல்வத்திற்கு பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்திலும் முஸ்லிம்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் சுதந்திரமாக பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 10 மேராஜுடைய இரவிலே தொழுகை கடமையாக்கப்படுகிறது. ஆனால் ஜமாத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை. மக்கா மதினா சென்றதற்கு பிறகுதான் ஜமாத்துடைய தொழுகையவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள். அந்த அளவிற்கு காஃபிர்களுடைய நெருக்கடி இருக்கிறது. ஆகவே முதலாவதாக தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய உயிரை குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இரண்டாவதாக மார்க்கத்தை சுதந்திரமாக பின்பற்றுவதற்கு சாத்தியமாவதற்காக மதினா மக்காவை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கின்றார்கள். நாம் பல இடத்திலே பார்த்தோம், மதினா மக்காவிலே ஹாஜிகளுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கூவி அழைத்தார்கள்? ஹல் மின் ரஜுலின் யஹ்மிலுனி, ஹல் மின் ரஜுலின் யம்னஉனி, என்னை அழைத்து செல்பவர் யாராவது இருக்கிறாரா, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பவர் யாராவது இருக்கிறாரா? பல அறிவிப்புகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் தெளிவாக கூறினார்கள் என்று வருகிறது. யாராவது என்னை குறைஷிகள் கொள்வதிலிருந்து பாதுகாப்பாரா, எனது உயிர் கொல்லப்படுவதிலிருந்து என்னை பாதுகாப்பவர் யாராவது இருக்கிறாரா, நான் இந்த எனது இறைவனுடைய இந்த தூதுவத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டுமே. ஹல் மின் ரஜுலின் யம்னஉனி மினல் கத்ல், நான் கொல்லப்படுவதிலிருந்து என்னை பாதுகாப்பவர் யாராவது இருக்கிறாரா, இந்த இறைவனுடைய தூதை நான் எடுத்துச் சொல்ல வேண்டுமே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு ஹிஜ்ரா செல்கிறார்களே, எப்போது செல்கிறார்கள்? தங்களுடைய உயிருக்கு அங்கே அழைப்பு பணியை செய்யும் போது பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு ஆபத்து என்ற நிலைமையில் அவர்கள் ஹிஜ்ரா செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ராவை கடமையாக்குகின்றான், அல்லது ஹிஜ்ராவிற்கு அனுமதி தருகிறானே. எந்த சூழ்நிலையில்? அங்கே ஈமானை பாதுகாக்க முடியவில்லை, ஈமானை எடுத்துச் சொல்ல முடியவில்லை, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்ய முடியவில்லை. இந்த ஒரு சூழ்நிலையில் அங்கே ஹிஜ்ரா கடமையாகிறது. இந்த சூழ்நிலை அங்கே இல்லாமல் இருந்திருக்குமே ஆனால், அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் மக்காவை விட்டு சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, நிர்பந்தம் இல்லை. குறைஷிகள் தங்களுடைய மத வழிபாடுகளை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு பணியை செய்வதற்கு அவர்கள் இடையூறு அளிக்கவில்லை, அவர்களை தொந்தரவு செய்யவில்லை, அவர்களை கொள்வதற்கு நெருங்கவில்லை, அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களின் மீது எந்த விதமான அநீதிகளை அவர்கள் இழைக்கவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஒரு காலம் தாங்களும் சென்றிருக்க மாட்டார்கள், தங்களுடைய தோழர்களையும் செல்ல கூறியிருக்க மாட்டார்கள். இதிலிருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது, எப்போது முஸ்லிம்களின் மீது அநீதி இழைக்கப்பட்டதோ, கொடுமைப்படுத்தப்பட்டதோ, அவர்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தடை விதிக்கப்பட்டதோ, அப்போதுதான் அவர்கள் மக்காவை விட்டு செல்கிறார்கள், முஷ்ரிக்குகளுடைய ஊர்களை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகின்றார்கள். ஹைர், அடுத்ததாக இந்த மதினாவாசிகள் அதுபோன்று முஹாஜிர்கள் யார் மக்காவிலிருந்து வெளியேறுகின்றார்களோ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் அனுமதி தருகிறான். யார் உங்களின் மீது அநீதி இழைக்கிறார்களோ, உங்களுடைய மார்க்கம் பரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிறார்களோ, உங்களுடைய ஊரிலிருந்து அவர்கள் எப்படி உங்களை வெளியேற்றினார்களோ, உங்களை எப்படி தொந்தரவு செய்தார்களோ, உங்களை எப்படி கொலை கொள்ளைகள் செய்தார்களோ, அதற்கு பதிலாக அவர்களை நீங்கள் எதிர்த்து தாக்குங்கள். இப்ப முதலாவதாக போருடைய கட்டளை யாரின் மீது வருகிறது? யார் உங்களை எதிர்க்கிறார்களோ, உங்களது ஊரிலே உங்களை நிம்மதியாக இருக்க விடவில்லையோ, அவர்களை எதிர்த்து நீங்கள் தாக்குங்கள். அன்பிற்குரியவர்களே, இதில் என்ன அநியாயம் இருக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை எந்த நாடு செய்யவில்லை. யாராவது ஒரு நாடு, ஏதாவது ஒரு நாட்டு மக்கள்
தங்களின் மீது ஒருவருக்கு போர் துரக்கின்றார்கள், அல்லது தங்களுடைய நாட்டிலே தங்களை நிம்மதியாக இருக்க விடுவதில் ஒரு அரசாங்கம் என்று இருக்கும் பொழுது அவர்கள் சும்மா இருப்பார்களா? யார் சும்மா இருப்பார்கள்? அவர்கள் அவர்கள் மீது கொடுமைகள் நடத்தப்படும் போது, அநீதிகள் நடத்தப்படும் பொழுது தங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுவதை யாருமே அநியாயம் என்பதாக சொல்ல மாட்டார்கள். மாறாக அதை நியாயத்திற்கான போர் என்பதாகவே சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் முதன் முதலாக போரை கடமையாக்குகிறது அல்லது அனுமதிக்கிறது. யாருக்கு எதிராக? யார் இஸ்லாமை எதிர்க்கிறார்களோ, முஸ்லிம்களுக்கு
அநீதி இழைத்தார்களோ, அவர்களுக்கு எதிராக. ஆகவே முற்றிலும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இஸ்லாமுடைய இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த போரை முஸ்லிம்களுக்கு அனுமதி அளிக்கின்றான், கடமையாக்குகின்றான். அடுத்ததாக, யாரெல்லாம் குறைஷிகளுடனே சேர்ந்து கொள்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த போருடைய மைதானத்தை மேலும் விசாலமாக்குகின்றான். இப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே போர் முறையாக கடமையாக்கப்பட்டதை தவிர, யாரையெல்லாம் நீங்கள் கண்டீர்களோ அவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுங்கள், யாரெல்லாம் கலிமாவை சொல்லவில்லையோ அவர்களை எல்லாம் நீங்கள் தாக்கலாம், யாரெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களை எல்லாம் நீங்கள் கொல்லலாம் என்று இஸ்லாம் ஒரு காலம் சொல்லவில்லை. யார் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு முஸ்லிம்களுடைய உயிரை, பொருளை, குடும்பத்தை அழிப்பதற்காக முயற்சி செய்கிறார்களோ, நிம்மதியாக முஸ்லிம்களை இறை வழிபாடுகள் செய்ய விடவில்லையோ அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போருக்கு அனுமதி தருகிறான். இந்த விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை படிப்பினை நமக்கு அறிவுறுத்துகின்றது. எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா சென்றார்களோ அப்பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகிறார். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 30வது வசனம், யாரின் மீது போர் தொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது, அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள் என்ற காரணத்தால் எதிர்த்து தாக்குவதற்கு நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். அடுத்ததாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கியது எங்கே இறங்கியது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் போது இந்த வசனம் இறங்கியது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருக்கும் பொழுதே இந்த போரை ஆரம்பித்தார்களா? எதிர்த்து தாக்கலாம் என்ற அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது இந்த வசனம் இறங்கிவிட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தற்காப்பு நடவடிக்கையான போரை எங்கு சென்றதற்கு பிறகுதான் ஆரம்பித்தார்கள்? மதினாவிற்கு சென்றதற்கு பிறகுதான். எங்கு முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பான இடம், முஸ்லிம்கள் ஒதுங்குவதற்கு, முஸ்லிம்கள் தங்களுடைய ஆன்மீக பயிற்சிகளையும் தங்களுடைய உடல் திறமைகளையும் தங்கள் போருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அவர்கள் சேகரித்துக் கொள்வதற்கு எப்போது முஸ்லிம்களுக்கு கோட்டைகள் உருவானவோ, எப்போது முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் உருவானதோ அப்போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய எதிரிகளின் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தார்கள், அவர்களுடைய போர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்களே தவிர, அல்லாஹ் அனுமதி கொடுத்து விட்டான் என்ற ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு மக்காவாசிகள் மீது நீங்கள் போர் தொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வரலாற்றிலிருந்து நாம் படித்துக் கொள்கிறோம். என்னவென்று சொன்னால், எப்போது அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது வரும் என்று சொன்னால் அதற்கு முன்பு ஹிஜ்ரா இருக்க வேண்டும். ஹிஜ்ரா இருந்து முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பான இடம் அமைந்ததற்கு பிறகுதான் போர் என்ற ஒரு கட்டளையே வருகிறதே தவிர, போர் என்ற ஒரு சூழ்நிலையே வருகிறதே தவிர, சமுதாயங்களுக்குள் பின்னி பிசைந்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே நாம் போர்களையோ அல்லது போர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பேசினால் அது ஒரு புரட்சியாகவும் கிளர்ச்சியாகவும் மாறி எந்த ஒரு நன்மையை எதிர்பார்க்கிறோமோ அந்த நன்மைக்கு பதிலாக பல தீமைகளைத்தான் அது வழிவகுத்துவிடும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றிலே இந்த 3 ஆண்டு கால 10வது ஆண்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா செல்லும் வரை மதினாவாசிகளை சந்தித்தது, மற்ற குடும்பத்தார்களை சந்தித்ததிலே இத்தனை படிப்பினைகளை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதிலே குறிப்பாக ஒரு படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு அழைப்பாளர் எப்போதும் அழைப்பு பணியிலே சோர்வடைந்து விடக்கூடாது, அழைப்பு பணிக்கான மைதானங்களை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். 2வதாக அன்சாரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தேர்ந்தெடுத்தானோ இந்த மார்க்கத்திற்கு, அதுபோன்று அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாமும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நம்மிடத்திலே 3 அடிப்படை அம்சங்கள் இருக்க வேண்டும். 1, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஆழமான அன்பு, பிரியம், பாசம் இருக்க வேண்டும். 2, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, பரப்புவதற்காக நம்முடைய உயிர், பொருள், குடும்பம் அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஆசை இருக்க வேண்டும். 3வதாக அதன் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நாம் சொர்க்கத்தை மட்டும் அடைய வேண்டும் என்ற தேட்டம் உள்ளவர்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த மார்க்கத்தை உறுதி செய்து கொடுப்பான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெறக்கூடிய ஒவ்வொரு படிப்பினைகளையும் நாம் ஏற்று நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக் வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.